الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة رواه الإمام مسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين அளவற்றாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கே அனைத்து புகழ்களும் பாராட்டுகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜுமுஆவினுடைய கடமைகளை மதித்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு ஜுமுஆவினுடைய முழு நன்மையும் அடைய வேண்டும் என்ற ஆவலோடு கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினுடைய கட்டளைகளை மதித்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹும் ரசூலும் எவைகளை தடுத்திருக்கிறார்களோ முற்றுமுழுதாக அவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறார். முஸ்லிம்களாகிய எமக்கு அல்லாஹு தஆலா சில ஏவல்களை வைத்திருக்கிறான், சில விளக்கல்களை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள், அவனுடைய விளக்கல்கள், இது அல்லாஹ் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் உண்டாக்கி இருந்தாலும், அல் ஹலாலு மா அஹல் வல் ஹராமு மா ஹர்ரம் அல்லாஹ். ஹலால் என்பது அல்லாஹ் ஹலாலாக்கியவை, ஹராம் என்பது அல்லாஹ் ஹராமாக்கியவை. அல்லாஹ்வின் விருப்பத்தின் பேரில் இவைகளை அல்லாஹ் எங்களுக்கு சட்டங்களாக ஏற்படுத்தி தந்திருந்தாலும், உண்மையில் அதனுடைய அந்தரங்கம், அதன் ரகசியம், அல்லாஹ் ஒரு கட்டளையை விதிக்கிறான் என்றால் அது மனிதர்களாகிய நாம் விரும்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். நம்முடைய அடிமனது அதை மிக நேசிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஒன்றை வெறுக்கிறான் என்றால், அல்லாஹ் ஒரு விடயத்தை நமக்கு தடை செய்கிறான் என்றால், உண்மையில் அது அல்லாஹுடைய விருப்பு வெறுப்போடு சம்பந்தப்பட்டதல்ல. அதை அடிப்படையில் நாம் விரும்ப மாட்டோம், அதுதான் உண்மை. நாம் விரும்ப மாட்டோம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அதை வேண்டாம் என்று சொல்கிறான். ஏனென்றால் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய விருப்ப பிரகாரம் ஏவல்களையும் விளக்கல்களையும் வைத்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவில்லை என்றால், அல்லாஹ் விளக்கிய ஒன்றை நாம் செய்வோம் என்றால் அது பெரும் பாவமாக, தண்டனையாக, குற்றமாக மாறும். அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு அநியாயம் செய்பவனாக மாறிவிடுவான். அவனாகவே படைத்து, அவனாகவே ஏவல் விளக்கல்களை வைத்து நமக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தால் அல்லாஹ் அநியாயக்காரனாக மாறிவிடுவான். அல்லாஹ் அவனுக்கு ஹலால் ஹராம் கிடையாது, அவன்தான் ஹலாலையும் ஹராத்தையும் உண்டாக்குபவன். ஆனால் சொல்கிறான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, யாருக்கும் அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை. எனவே அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயம் செய்வது கிடையாது. அவனுடைய கட்டளைகள் நமக்கு பாரம் போல தெரிகிறது, ஆனால் அது ரொம்ப லேசானது, மிக இலகுவானது. எல்லா அடியார்களுக்கும் செய்ய முடியுமான கட்டளைகளைத்தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் விதியாக்கி இருக்கிறார். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகையை எடுத்து பார்க்கலாம். இன்று இஸ்லாமிய சமூகத்தில் இதுதான் ஆக பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த மஹல்லாவுக்கு போனாலும் தொழுகை வீதம் நூற்றுக்கு நூறு என்று எங்கேயும் கிடையாது. நூத்துக்கு நூறு தொழுகிறோம், எந்த மஹல்லாவும் கிடையாது. இலங்கையில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும், முழு உலகத்திலும், மக்காவிலும் மதீனாவிலும் கூட அரச கட்டளைக்காக கடைகளை அடைத்து விட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, உம்ராக்களுக்கு ஹஜ்ஜுகளுக்கு போனவங்க சட்டம் கடமூடோடு மண்டு, ஏன் கடைய மூடணும், தொழுகைக்காக, ஆனா கடைய மூடி போட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அதை பாரமாக்கி கொண்டோம்? அல்லாஹுடைய கட்டளைகள் சகோதரர்களே, உண்மையிலேயே அது பாரம் கிடையாது, பாரம் கிடையாது. நம்முடைய தொழுகையை எடுத்து பாருங்க, உட்கார்ந்து கணக்கு போட்டு பிரித்து பாருங்கள். நாம் வாழும் காலத்தையும் நாம் தொழும் காலத்தையும் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளவு இலகுவாக லேசாக அல்லாஹ் தந்திருக்கிறான். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது
பதினேழு ரகாத்துகள் தொழுவது, வெறும் பதினேழு ரகாத். இருபத்தி நாலு மணித்தியாலம் வாழ்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டியது வெறும் பதினேழு ரகாத்துகள் தான். ஒரு ரகாத்துக்கு ஒரு நிமிஷம் வச்சு தொழுதால், ஒரு ரகாத் தொழுறதுக்கு ஒரு நிமிஷம் என்றால் பதினேழு நிமிஷம் போகும். பதினேழு நிமிஷம். கண்ணியமானவர்களே, நான் ஒரு கணக்கொண்டு லேசுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கும் லேசாயி. ஒரு ரகாத்துக்கு ரெண்டு நிமிஷம் வச்சு தொழுதால் பதினேழு தர ரெண்டு முப்பத்தி நாலு, முப்பத்தி நாலு நிமிஷம் போகும். ஒரு ரகாத் தொழுறதுக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்தார், ஒரு ரகாத் தொழுறதுக்கு நாலு நிமிஷம் எடுங்க. சொல்ற கணக்கு விளங்குறது தெரியாது. ஒரு ரகாத் தொழுறதுக்கு நாலு நிமிஷம், நாங்க நாலு ரகாத்தையும் ஒரு நிமிஷத்துல தொழுற ஆட்கள், நாங்க நாலு ரகாத்தையும் ஒரு நிமிஷத்துல தொழுற ஆட்கள். நான் சொல்ற கணக்கு, நீங்க ஒரு ரகாத் தொழுறதுக்கு நாலு நிமிஷம் ஒதுக்குங்க. நாலு நிமிஷம் துஹ்ரு தொழுகைக்கு நன்னாங்கு பதினாறு நிமிஷம், பதினாறு நிமிஷம் ஒதுக்கி துஹ்ர் தொழுங்க. நாலு நிமிஷம் ஒதுக்கி தொழுதால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தொழணும்? ரெண்டு நிமிஷம் ஒதுக்கினால் முப்பத்தி நாலு நிமிஷம், முப்பத்தி நாலு தர ரெண்டு அறுபத்தி எட்டு, ஒரு மணித்தியாலமும் எட்டு நிமிஷம், ஒரு மணித்தியாலமும் எட்டு நிமிஷமும். பதினேழு ரகாத் தொழணும், ஒரு நாளை ஒரு ரகாத்துக்கு நாலு நிமிஷம் வச்சு தொழணும், கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலமும் எட்டு நிமிஷம். இந்த எட்டு நிமிஷத்தை விட்டு போட்டு ஒரு மணித்தியாலம் வச்சுக்கொள்ளுவோம் கணக்கு லேசி. இப்ப இருபத்தி நாலு மணித்தியாலம் வாழ்கிற ஒரு மனிதன் இவ்வளவு பரிபூர்ணமாக பக்குவமாக பேணுதலாக தொழுதால் ஒரு மணித்தியாலம் தொழும். இருபத்தி நாலு மணித்தியாலம் வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு மணித்தியாலம் தொழணும். இருபத்தி நாலு வருஷம் வாழ்ற ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் தொழணும்? ஒரு வருஷம். இருபத்தி நாலு மணித்தியாலம் வாழ்றவர் ஒரு மணித்தியாலம் தொழணும். இருபத்தி நாலு வருஷம் ஒருத்தர் வாழ்றாரு, இவர் வெறும் ஒரு வருஷம் தொழணும், ஒரு வருஷம் தொழணும். மத்த இருபத்தி மூணு வருஷமும் இவர் தொழ தேவையில்லை. ஒருத்தர் ரெண்டு நாள் பூர்த்தியாக வாழ்கிறார் என்றால், நாற்பத்தி எட்டு மணித்தியாலம் வாழ்கிறார் என்றால் அவர் ரெண்டு மணித்தியாலம் தொழணும். ஒருத்தர் நாற்பத்தி எட்டு வருஷம் வாழ்றார் என்றால் ரெண்டு வருஷம் தொழணும். நாற்பத்தி எட்டு வருஷம் ஒருத்தர் வாழ்றார் உலகத்துல, ரெண்டு வருஷம் தொழணும். ஒருத்தர் தொண்ணூத்தி ஆறு வருஷம் வாழ்றாரு, நாற்பத்தி எட்டு தர ரெண்டு, தொண்ணூத்தி ஆறு வருஷம் உலகத்துல வாழ்றாரு, பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் தொழுதாரு, தொண்ணூத்தாறு வருஷமும் தொழுதாரு. பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் தொண்ணூத்தாறு வருஷமும் தொழுதாரு. ஒரு ரகாத்துக்கு நாலு நிமிஷம் கொடுத்து நேரம் ஒதுக்கி தொழுதாரு என்றாலும் அவருடைய முழு ஆயுளிலும் அவர் தொழுதது வெறும் நாலே நாலு வருஷம், வெறும் நாலே நாலு வருஷம் தான். நாலு வருஷம் தான் தொழுதிக்கிறார், தொண்ணூத்தாறு வருஷம் வாழ்ந்திருக்கிறார். தொண்ணூத்தி ரெண்டு வருஷமும் இந்த உலகத்துக்கு துனியாவை சம்பாதிக்க, கொண்டாட்டி பிள்ளைக்கு, கடைக்கு, தோட்டத்துக்கு, பிரயாணத்துக்கு, சந்தோஷத்துக்கு, இன்பத்துக்கு, தொண்ணூத்தி ரெண்டு வருஷம், வெறும் நாலு வருஷம் தொழுகைக்கு ஒதுக்கிக்கிறார். எப்ப? ஒரு ரகாத் தொழுறதுக்கு நாலு நிமிஷம் ஒதுக்கி இருந்தால், ஒரு ரகாத் தொழுறதுக்கு மூணு நிமிஷம் கொடுத்தால் அவரு தொண்ணூத்தாறு வருஷத்துல மூணு வருஷம் தொழுவாரு. ஒரு ரகாத் தொழுறதுக்கு அவர் ரெண்டு நிமிஷம் ஒதுக்கினால் தொண்ணூத்தாறு வருஷத்துல அவர் ரெண்டு வருஷம் தொழுவாரு. நீங்க ஒரு ரகாத்துக்கு ஒரு நிமிஷம் கொடுத்து தொழுங்க, தொண்ணூத்தாறு வருஷம் வாழுங்க. அல்ஹம்துலில்லா, ஒரு வருஷம் சரியாக தொழுதால் எங்கட வாழ்க்கையில சல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மின் தாஹுல் ஜன்னா, உங்களை இந்த தொழுக சொர்க்கத்தை திறந்து அது உள்ளுக்கு அனுப்பும். நீங்க சொர்க்கவாசி ஆகுவீங்க, நீங்க சொர்க்கவாசி ஆகுவீங்க. ஆனால் எங்களுக்கு பாரம், கஷ்டம், செய்ய இயலாது. இதை செய்யாவிட்டால் அல்லாஹ் என்ன தண்டனை தாரான்? ஒருவர் ஒரு தொழுகையை விட்டால் ஒரு ஹுக்ம் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 80 வருஷம் அல்லாஹ் நெருப்புல போட்டு எரிப்பான். 80 வருஷம். உலமாக்கள் அதை உலக கணக்கா அல்லது ஆசிரத்து கணக்கா என்று வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே இப்படித்தான், ரொம்ப லேசி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றது ரொம்ப லேசி, ஆனால் பாரமாக ஆக்கிக் கொண்டோம், சுமையாக ஆக்கிக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய விளக்கல்களும் இப்படித்தான். எங்கட விருப்பப்படி அல்ல அல்லாஹ் செய்ய வானம் என்று சொன்ன, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி அல்ல அல்லாஹ் செய்ய வானம் என்று சொன்னது. எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றதுனாலதான் அல்லாஹ் வானம் என்றார். எங்களுக்கு விருப்பம் இல்லாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துல கட்டளைகள், கடமைகள், ஏவல்கள், விலக்கல்கள் இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு லேசா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பாவத்திலிருந்து என்னால விலக முடியல. விபச்சாரம் என்ற பாவம் எனக்கு நீங்க விபச்சாரம் செய்யறதுக்கு மாத்திரம் அனுமதி தாங்க, மற்றதெல்லாம் நான் செய்வேன், ஆனால் இது எனக்குடையதா. எப்படி இருக்கும்? எங்கட மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் ஒரு கடிதம் தாரார், சஷ்டி போர்டு, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? துடிப்போம், கொதிப்போம். இப்படி கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல வந்து கேட்கிறார். சாபி கேட்கிறார். ஆத்திரப்பட இல்லை, அவசரப்பட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டு பக்கத்துல இருப்பாட்டினாங்க, பக்கத்துல இருப்பாட்டினாங்க. இருப்பாட்டி கேட்டாங்க, நண்பரே, உங்களோட தாயோட யாராவது இந்த தவறை செய்யறத நீங்க பார்த்தால் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? இல்லையா ரசூலல்லாஹ், அதை நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களோட மனைவியோட இப்படி யாராவது தவறாக நடந்து கொண்டால் நீங்க அதை பொறுத்து கொள்ளுவீங்களா? இல்லையா ரசூலல்லாஹ். உங்களோட பெத்த புள்ளையோட யாராவது இப்படி நடந்து கொண்டால் நீங்க உங்களுக்கு அது பொருத்தமாகுமா? உங்களோட சகோதரியோட யாராவது இப்படி நடந்து கொண்டால் எங்களால தாங்க இயலுமா? நாங்க பஸ்ல போகல, ஒரு முஸ்லிம் சகோதரி நிக்கிறா, அவரோட ஒத்தர் உரசி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு நிக்கிறார் என்றால் அதை பார்த்தால் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது, அதை பார்த்தால் எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் கோபம். யாரும் இல்லாம ஆனா முஸ்லிம் பொம்பளை பர்தா போட்டு இருக்கிறார், அபாயா போட்டு இருக்கிறார், ஸ்டாப் கட்டி இருக்கிறாள், அதை பார்த்தால் எங்களோட ரத்தம் கொதிக்குது, தாங்க முடியல. சல்லல்லாஹு கேக்குறாங்க, உன் பொண்டாட்டியோட யாராவது இப்படி இருக்கிறத பார்த்தா நீ விடுவாயா? சொன்னார், இல்லையா அரசர். நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க, நண்பரே, நீங்க செய்ய போற பாவம் ஒன்று, யார்டையாவது உம்மா வைக்கும், நீங்க எப்படி உங்கட உம்மாவோட ஒருத்தர் தவறா நடக்கிறத விரும்ப மாட்டீங்களோ அதை போல அவரும் விரும்ப மாட்டார். அல்லது யார்டையாவது மகள் ஆயிக்கோணும், அல்லது யார்டையாவது மனைவி ஆயிக்கோணும், யார்டையாவது சகோதரி ஆயிக்கோணும். இதை சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நிப்பாட்டுங்க, இதுக்கு பின்னால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்காக துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ஒரு நிமிஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அந்த ரங்கத்தை விளங்கப்படுத்தினாங்க, ஏன் அல்லாஹ் ஹராமாக்கினான் விளங்கப்படுத்தினாங்க. ஒரு நிமிஷம் உட்கார வச்சு விளங்கப்படுத்தினாங்க, ஏன் அல்லாஹ் ஹராமாக்கினான். அல்லாஹ்வுடைய விருப்பப்படி இல்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றதுனால அல்லாஹ் ஹராமாக்கினான். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு துவா செய்யுங்க. நபி அவங்க அவட நெஞ்சில கைய வச்சு சொன்னாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபர்ஜா, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா, இவருடைய மறைவிடத்தை பாதுகாப்பாயா. அந்த சஹாபி சொல்றாரு, என்ன வாழ்க்கையில வினாவை போல வெறுப்பான ஒரு பாவம் வேற எதுவும் இல்ல. அன்றைய நாளைக்கு பின்னால எங்கள மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்றதுனாலதான் அல்லாஹ் அதை ஹராமாக்கிக்கிறானே தவிர அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை என்றதுனாலே அல்ல. சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை விரும்ப மாட்டோம். வாலிபர்களே, நண்பர்களே, ஒரு பெண்மணி அந்த பக்கம் குளிக்கிறாள், இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கணம் யோசிங்க, இது எங்க சகோதரியாக இருந்து அடுத்த சைட்ல இருந்து ஒருவர் பார்த்தால் நான் என்ன செய்வேன்? யோசிச்சால் பாவத்தை விட்டுவோம், யோசிச்சால் பாவத்தை விட்டுவோம். போன் பார்க்கிறோம், ஒரு பெண்மணி அரை நிர்வாணமாக ஆடுகிறாள், பாடுகிறாள், இன்னொரு அந்நிய ஆணை முத்தமிடுகிறாள். நாங்க யோசிப்போம் என்றால், இது என்ன மனைவியாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? பாவம் செய்யமா? இந்த உணர்வுகள் இல்லாமல் போனதால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பெருசாக தெரியதில்லை. ஹையால் ஸலா அல்லாஹ் கூப்பிடுகிறான், விளங்குதில்லை. ஹையாளல் பலா வெற்றிக்கு வாங்கன்றான், விளங்குதில்ல. அதை விடுங்கன்றான், விளங்குதில்ல. அதை எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதையெல்லாம் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம். ஏன்? இந்த உணர்வுகள் எங்களிடம் இருந்து கலட்டப்பட்டு விட்டன. இதே போலதான் ஹையாவும் குர்பானும் இப்படித்தான். சின்ன விஷயம் குர்பான்ன்றது, சின்ன விஷயம், ஆனா பெருசுபடுத்திட்டோம். எங்களுக்கு கஷ்டம், நாங்க சின்ன சின்ன ஆட்கள், கூலி தொழில் செய்யறவங்க, நாட்டாம தொழில் செய்யறவங்க, அங்க கடையில் வைக்கிறோம், இங்க கடையில் வைக்கிறோம், எங்களுக்கு சின்ன சம்பளம், எங்களால குர்பான் கொடுக்கல. அது யாராவது ஆச்சாரோடு வரணும், தரணும், அல்லது நிறுவனம் வரணும், அரபி வரணும். நாங்க சின்ன ஆட்கள், எங்களுக்கு வசதி இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட செலவுகளை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, செலவுகளை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. இந்த மஹல்லாவில் கிட்டத்தட்ட நான் விசாரிச்சேன், 1400 குடும்பம் இருக்கிறாங்களாம். 1400 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 1000 குடும்பம் என்று வைப்போம். 1000 குடும்பம் சராசரியாக எங்கட எல்லா செலவுகளையும் முட்டுட்டு ஒரே ஒரு செலவுல ஒரு பகுதி எடுப்போம். உட்கார்ந்து கணக்கு போட்டு பாருங்க, நான் அல்லாஹோடு நியாயமாக நீதியாக நடக்கிறேனா, அல்லது அல்லாஹுக்கு நான் அநியாயம் செய்கிறேனா என்று ஒரு மூலையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றது பிழையாக இருந்தால் சொல்லுங்க, அதனால் இப்படி ஒன்று இல்லை, நீங்க சொல்றது தவறு என்று சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளணும், பிரச்சனை இல்லை. 1000 குடும்பங்கள், மாஷா அல்லாஹ், எங்கட குடும்பங்கள்ல எல்லாருக்கிட்டையும் எல்லா அவுட்லயும் அல்லாட கிருபையினால எல்லார்கிட்டையும் ஹேண்ட்போன் இருக்கு. மற்ற செலவுகளை விடுவோம், மருந்து செலவு இருக்குது, விருந்து செலவு இருக்குது, பிரயாண செலவு இருக்குது, படிப்பு செலவு இருக்குது, வேறு வேறு சாப்பாட்டு செலவு இருக்குது, இதெல்லாம் விடுவோம். அன்றாட செலவுகள்ல இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு ஒரே ஒரு செலவு, ஒரே ஒரு செலவு, என்ன செலவு? எங்கட ஹேண்ட் போன். மாஷா அல்லாஹ், கணவர்கிட்டையும் போன் இருக்குது, மனைவி கிட்டையும் போன் இருக்குது, வீட்டுல 4 புள்ளகள் இருந்தா 4 பேர்த்தையும் மீக்கு, 4 பேர்த்தையும் மீக்கு. வயது வந்த குடும்பம், ஒரு குடும்பத்துல 4 பேருன்னு வச்சுக்கொள்வோம். சராசரியாக ஒரு கணவன், மனைவி, 2 புள்ளகள், 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர்கிட்டையும் 4 போன் இருக்குது. அல்லாட கிருபையினால எல்லா போன்லயும் டபுள் சிம் இருக்குது. சிங்கிள் சிம் பாவிக்கிறது இப்ப குறவே, சிங்கிள் சிம் பாவிக்கிறவருக்கு மதிப்பு இல்லை. டபுள் சிம் ஈக்கோணும், அவர்கிட்ட ஸ்மார்ட் போன் ஈக்கோணும். அப்பதான் கண்ணியம், கௌரவம் எங்கட பார்வையில. கணவன்டையும் டபுள் சிம், மனைவிட்டையும் டபுள் சிம், புள்ளகள்டையும் அப்படித்தான். டேட்டா சிம் வேற, வைஃபை வேற, இதெல்லாம் வேற வேற, வேற வேற செக்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துல சராசரியாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒதுக்குங்க. போனுக்கு மாத்திரம் ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய் ஒதுக்குங்க. 100 தர 1000 எவ்வளோ? 1,00,000. ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ரூபா இந்த கொத்தட்டுவ மஹல்லாவில் இருந்து போனுக்கு மாத்திரம் போகும். ஒரு வருஷத்துக்கு 3,60,00,000. இப்ப அது கணக்கு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 3,60,00,000 ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வச்சால் போனுக்கு மாத்திரம் போகுது. போனுக்கு மாத்திரம் 100 ரூபாய் வச்சால் மாத்திரம் 3,60,00,000 போகுது. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு போகுது? ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாண்டால் ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டால் 30 நாளைக்கு 3,000 ரூபாய் 12, 36 ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் போகுது. ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் 100 ரூபாய் வச்சா போனுக்கு 36,000 ரூபாய் போனுக்கு மாத்திரம் ஒவ்வொரு வீட்டில இருந்தும். ஒரு 10,000 ரூபாய் குர்பானுக்கு தாங்களே, நாங்க ஏழைகள் வாப்பா, எங்கள்ட்ட வசதி இல்லை, நாங்க அண்டண்டைக்கு சம்பாதிக்கிறவங்க, போனுக்கு 36,000 ரூபாய் போகுது. சல் இல்லாட்டி இன்னொருத்த கால் பண்ணி சொல்லுவான், என்ன போனுக்கு ஒரு 100 ரூபாய் ரீலோட் பண்ணுங்க நான் வந்து தாரணுவான். ஒரு 10 நிமிஷம் அந்த போன்ல சார்ஜ் இல்லாட்டி இவனுக்கு சார்ஜ் இல்லாம பேசுறோம். ஒரு 10 நிமிஷம் போன் ஓப் ஆகினால் ஆளோ. ஒரு நாளைக்கு அல்லது ஒரு ஒரு பயணத்துல போன்ல ரீலோட் இல்லாட்டி இவனுக்கு மூல வேலை செய்தில்லை. என்ன சார் செஞ்சு எப்படியாவது ஒரு கார்ட வாங்கி ரீலோட் பண்றோம். 36,000 ரூபாய் சராசரியாக சாதாரண கணக்கு பார்த்தால் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுது. இது இல்லை என்று சொல்றவங்க யாரும் குர்பான் கொடுக்க தேவையில்லை. எங்கள்கிட்ட இப்படி இல்லை என்று சொல்றவங்க யாரும் குர்பான் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஏழைகள், மத்தம் செலவுகள்லாம் முடுவோம். கண்ணியமானவர்களே, நாங்க ஏமாத்துறோம், ஏமாறுகிறோம், ரெண்டும் நடக்கிறோம். ஒன்று ஏமாத்துறோம் நாங்க ஏழைகள் என்று, இன்னொன்று அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து நாங்கள் ஏமாறுகிறோம். கூலி தொழில் செய்யறவங்க, பேமெண்ட் வியாபாரம் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, சாதாரணமானவங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தேடுறவங்க, பரவாயில்ல கிழமைக்கு 250 ரூபாய் ஒதுக்கி பாருங்க. கிழமைக்கு 250 ரூபாய், மாசம் 1,000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேரும். வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சல்லி சேரும். ஏன் ஒரு கார்டு போடக்கூடாது? ஏன் ஒரு கார்டு நாங்க உருவாக்க கூடாது? கிழமைக்கு 250 ரூபாய் நாங்க உதஹையாவுக்காக வேண்டி ஒதுக்குறோம். கிழமைக்கு 250 ரூபாய் நாங்க உதஹையாவுக்காக வேண்டி, குர்பானுக்காக வேண்டி ஒதுக்குறோம். மாசம் 1,000 ரூபாய், வருஷம் 12,000. 8-10,000 இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பங்கு போகலாம். போய நாள் லீவு நாள் எல்லாத்தையும் முட்டிங்கன்னா 10 மாசம் 10,000 ரூபாய். சாதாரணம் சகோதரர், சாதாரணம் லேசி. ஆனால் நாங்க பாலமாக்கினதுனால, கஷ்டமாக்கினதுனால, கேட்டு வாங்கி பழகினதுனால கொடுக்கிற மனசை நாங்க இழந்து விட்டோம். கொடுக்கிற மனசு இழந்து விட்டோம். சின்ன விஷயம், சாதாரண விஷயம், கிழமைக்கு 250 ரூபாய் ஒதுக்குறன்றது யாராவது சொல்லலாமா? நான் சரியான கஷ்டம், என்ன குடும்பத்தில் அப்படி வருமானம் உண்டு இல்லை, கிழமையில 250 ரூபாய் ஒதுக்குற அளவுக்கு எங்கட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகுது, சிரமமாக போகுது, யாராவது இருக்கிறீங்களா அப்படி? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிறைய தந்துட்டான். இந்த நோம்புட சட்டத்தை பாருங்க, நோம்புட சட்டம் இருக்குதானே. ரமலானுடைய காலத்துல ஒரு மனிதர் பகல் பொழுதுல மனைவியோட வேணுமென்று ஒன்று சேர்ந்துட்டால் 3 சட்டம் சொல்றான். 3 சட்டம், முதலாவது ஒரு அடிமைய உரிமை விடுவோம், ஒரு அடிமைய உரிமை விடுவோம். 2வது, 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கும், 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கும். 3வது, 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 60 பார்சல் சோறு கொடுக்கணும். 60 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். நாங்க இந்த மூணு சட்டத்துல எதை தெரிவு செய்வோம்? இந்த மூணு சட்டத்துல நாங்க இந்த தவறை செஞ்சிட்டால் நாங்க எதை தெரிவு செய்வோம்? அடிமைய உரிமை விடுறத தெரிவு செய்வோமா, அல்லது 2 மாசம் நோம்பு பிடிக்கிறத தெரிவு செய்வோமா, அல்லது 100 ரூபா பார்சல் 60 எதை தெரிவு செய்வோம்? எங்களுக்கு ஆக சிம்பிள் மேட்டர் இது. ஒவ்வொரு நாளும் கொடுப்பான், ஒவ்வொரு நாளும் கொடுப்பான் 60 பார்சல் எங்கள்கிட்ட அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த சட்டத்தை ஏன் சொன்னான்? சஹாபாக்களுக்கு 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று தன்னுடைய குடும்பத்துல அவர் சாப்பிடுவதற்கே பல நாள் முயற்சி செய்கிற காலம் அது. அவர் சாப்பிடுவதற்கு பல நாள் முயற்சி செய்கிற காலம். அதனால் அல்லாஹ் சொன்னான், நீ 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு சஹாபி இந்த தவறை செய்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒன்று நடந்துச்சு, என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு அடிமையை உரிமை விடு. யா ரசூலல்லாஹ், அதுக்கு எனக்கு வழி இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஏழை, கஷ்டம், 2 மாசம் நோம்பு குடியேண்டாங்க. அவர் சொன்னாரு, கிடைச்ச நோம்பையே குடிச்சு கொள்ளலாம தான் இடையில குழப்பம் ஆயின, இன்னும் 2 மாசம் எப்படி யா ரசூலல்லாஹ் நோம்பு குடிக்கிறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடு. அவர் சொன்னார், எங்க ஏரியாவில் நான் தான் யா ரசூலல்லாஹ் ஆக பெரிய மிஸ்கீன், என்ன விட வேற மிஸ்கீன் யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு அனுப்பிவிட்டாங்க போல். கண்ணியமானவர்களே, 60 சாப்பாடு கொடுக்கறன்றது இன்றைக்கு நாங்க சராசரியா ஒரு பெரிய ஹோட்டல்ல வலிமா கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். அப்படிப்பட்ட காலம், சென்றதுக்கு வழி இல்லாத காலம். தாலிப் அபி வக்காஸ் ரழியல்லாஹு சொல்லுவாங்க, ஷோக் அபி தாலிப்ல சஹாபாக்களை போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, நான் சிறுநீர் கழிக்க போனேன், மூத்திரம் பேரதுக்கு போனேன், சிறுநீர் கழிச்சு கொண்டு இருக்கும் போது இந்த சிறுநீர் ஏதோ ஒரு கட்டியான பொருள்ல பட்டு தெரிக்கிறத போல் இருந்துச்சு. நான் சிறுநீர் கழிச்சுட்டு அதை எடுத்து பார்த்தேன், அது ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு தோல் துண்டு, காஞ்ச தோல், ஒட்டகத்துடைய தோல், சிறுநீர் பட்டு நஜீசாக இருக்குது. சஅது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, நான் அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் நன்றாக கழுகி அதை தீயில போட்டு நெருப்புல போட்டு எரிச்சி என்ற 2 கைகளையும் வச்சு அதை கசக்கி என் வாயில போட்டு நான் தண்ணீரை குடித்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு அவ்வளோ புசி என்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையை இன்னும் உருவாக்க இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக வச்சிருக்கிறான், கண்ணியமாக வச்சிருக்கிறான். யாருக்கிட்டையும் அல்லாஹ் கையேந்த வைக்க, யாருக்கிட்டையும் அல்லாஹ் கையேந்த வைக்கல, கௌரவமாக வச்சிருக்கிறான். அதனால உபஹையாவுடைய விஷயத்துல கவனம் செலுத்துல, கவனம் செலுத்துல. அல்லாஹ்ட கட்டளை இது, லேசான கட்டளை, பெரும் நன்மைக்குரிய கட்டளை, பெரிய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ் பெருநாளுடைய தினத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் குர்பான் செய்யறதுன்றாங்க. குர்பான் செய்யறது எங்களுக்கு செய்ய ஏழும், ஆனால் நாங்க பொடுமோக்காகிட்டோம், பொடுமோக்காகிட்டோம். மஸ்ஜிதுல ஒரு கார்டு ஒன்று உருவாக்குங்க, ஒரு ஹையாண்ட தலைப்பு போடுங்க, ஒரு கார்டு ஒன்று உருவாக்குங்க, பேர் எழுதுங்க, டெலிபோன் நம்பர் எழுதுங்க, டேட் எழுதுங்க. கிழமைக்கு 250 ரூபா, கிழமைக்கு 250 ரூபா, வருஷத்துக்கு 10,000 ரூபா சாதாரணமாக சேர்த்துடலாம், சாதாரணமாக சேர்த்துடலாம், வருஷத்துல ஒருத்தா தானே. நல்ல சிலவங்க எங்கள்கிட்ட 10 ரூபா கேட்பாங்க, அதுல இந்த புள்ள கிடைச்சிருக்கு, அகீகா கொடுக்கணும், வசதி இல்ல, கடன் வாங்கி கொடுக்கலுமாடு. நாங்க சொல்லுவோம், 10 ரூபா கட்டாயம் கடன் வாங்கி அகீகா கொடுங்க, கட்டாயம் கடன் வாங்கி அகீகா கொடுங்க. மத்த எல்லாத்துக்கும் கடன் வாங்குறீங்க தானே, எல்லாத்துக்கும் கடன் வாங்குறீங்க தானே, ஏன் இதுக்கு கடன் வாங்க? ஏதாவது தேவையில்லாத கடன்கள் எவ்வளவு இருக்குது எங்களுக்கு, தேவையில்லாத கடன்கள் எவ்வளவு இருக்குது. புள்ளட வாழ்க்கையில அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆக்குறதுக்கு ஏன் நாங்க ஒரு 10,000, 15,000, 20,000 கடன் வாங்க? ஏதாவது பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறதுக்கு கடன் வாங்குறோமே, பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறதுக்கு கடன் வாங்குறோமே, லோன் கட்டுறதுக்கு கடன் வாங்குறோமே, வீட்டுக்கு சாமான் சட்டி வாங்குறதுக்கு கடன் வாங்குறோமே, ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிறோமே, ஏன் எங்கட புள்ள விஷயத்துல செய்யலாம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரும் கடன் உள்ளவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனீக்கின்னு ஒன்று செய்ய இல்லாத அவங்கள விஷயம் வேற, அவங்கள விஷயம் வேற. நான் உதவியா கொடுக்கல, ஏன் எனக்கு கடன் எவ்வளவு கடன், நான் 20,000 ரூபாய் கொடுக்கிறேன், போனுக்கே மாசத்துக்கு 36,000 ரூபாய் கொடுக்கறான், 20,000 ரூபாய் கடனுக்கு உதவியா இல்லைன்றான், நியாயமா இது? இது நீதிதானா? எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை பெருசாடுங்க, பெருசாடுங்க. இந்த கட்டளை ஏண்ட மௌத்துக்கு முன்னால நாடும் ஒரு உதவியா கொடுத்தவனாக ஆகும். நியத்து வைங்க, நியத்து வைங்க, நானும் ஒரு உதவியா பங்குதாரியாக ஆகணும். அல்லாஹுடைய இந்த கட்டளை என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். நினைத்தால் சகோதரர்களே, சாதாரண விஷயம், சாதாரண விஷயம், மனசு வச்சுட்டால் ஏழும், நீயத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் முடியுமென்றால் அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க, 5,000, 10,000 கொடுங்க. உங்கள்ட்ட அல்லாஹ் நிறைய சொத்து தந்திக்கிறான், நிறைய சொத்து தந்திக்கிறான் உங்கள்ட்ட. எங்கட ஊரு வில்லேஜ் புத்தளம் காட்டுப்பகுதி, நீங்க டவுன் ஏரியா. கொழும்புல இருந்து ஒருத்தர், அவருக்கு 3 பேஜ் தாணி, கொழும்புல அவருக்கு வெறும் 3 பேஜஸ் தாணி தான் சொந்தம், இடம் சொல்ல விரும்ப இல்லை, 3 பேஜஸ் தாணி. மனுஷன் அதை விற்றார், ஏழை மனுஷன், ஏழை மனுஷன் அதை விற்றார். எங்கட ஊர்ல 1 ஏக்கர் தாணி 5 லட்சம், 1 ஏக்கர் 160 பேஜஸ் 5 லட்சம். காட்டு காணிகள் இருக்குது, தென்னம் காணி அல்ல, பின்னுக்கிற தரவைகள் காணிகள் இருக்குது, 1 ஏக்கர் 5 லட்சம், 10 லட்சம் இப்படித்தான் போகும். நல்ல தென்னம் காணியா இருந்தால் 20-30 லட்சம் போகும். அவரு இங்கிருந்து வித்துட்டு அங்க வந்து இந்த காட்டு காணியில 5 ஏக்கர் காணி எடுத்தாரு, 3 பேஜஸ் வித்து போட்டு 5 ஏக்கர் காணி எடுத்தாரு, வெட்டினாரு, கொத்தினாரு, சவல் போட்டாரு, எல்லாம் செஞ்சாரு, தென்னம் புள்ள நாட்டினாரு. இப்ப அவருக்கு பேர் எங்கட ஊர்ல கொழும்பு ஹாஜியார், அவருக்கு பேர் எங்கட ஊர்ல கொழும்பு ஹாஜியார். அவரை சந்திக்கிறேன்னா அப்பாயின்மெண்ட் எடுப்போம். கொழும்புல வெறும் 3 பேஜுக்கு சொந்தக்காரரா இருந்தவர். அல்லாஹ் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொத்து தந்திக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொத்து தந்திக்கிறான், இல்லைன்னு சொல்லவானா? அல்லாஹ் தர இல்லைன்னு சொல்லவானா? நிறைய தந்திருக்கிறான், நிறைய தந்திருக்கிறான். இப்ப அவரு தான் எங்கட ஊர்ல ஆகப்பெரிய கொடையாளி. குர்பான் காலம் வந்து அவட்ட மாடு தான், அவட்ட தோட்டத்தில் உள்ள மாடு. யார் சரி கேட்டு வந்தால் பள்ளிக்கு மதரசா மஸ்ஜித்ண்டு வந்தால் மாஷால் அள்ளி கொடுக்கற எவ்வளவு தோட மாவட்ட, வெறும் 3 பேஜஸ் காணிக்கு சொந்தக்காரரா என்றார். யோசிச்சாரு, எப்படி கொடுக்கற அல்லாட பாதையில, எப்படி செய்யறது, நான் கொடுக்கணும் நீயத்து வச்சாரு. அல்ஹம்துலில்லா இன்னைக்கு அல்லாஹ் மாத்தி இருக்கிறான், இன்னைக்கு அல்லாஹ் மாத்தி இருக்கிறான், ஏறும். அதுக்காக வேண்டி எல்லாரும் இங்க இருக்கிற காணி பூமி எல்லாம் வித்து போட்டு நீங்க அங்க வாங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி யோசிக்க வேணாம். என்ன சொல்றேன் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு அவ்வளவு தந்திருக்கிறான் சகோதரர், தந்திருக்கிறான், ஏறும். அல்ஹம்துலில்லா சில புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க, இருக்கிறீங்களோ தெரியாது, நான் இன்னைக்கு புதுசு, இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை பேசினா 5 லட்சம் சம்பாதிச்சிருவான் ஒரே நாள்ல, ஒரு வார்த்தை பேசினால் 5 லட்சம் வந்துடும் ஒரே நாள்ல. ஏனும் அல்லாஹ் டேலண்ட தந்திருக்கிறான், சக்தியை தந்திருக்கிறான், மன தைரியத்தை தந்திருக்கிறான். எங்களால ஏழும் சகோதரர்களே, ஏழும் முதல்ல முடிவெடுங்க, என கேளும், அதுக்கு பின்னால முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் வழிய துறம் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் உங்களால ஏழும், இன்னும் காலம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. உதஹியாவுடைய சட்ட திட்டங்கள் பேசி முடிஞ்சது, எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய பொறுமதி என்ன, கொம்பு வரும், முள்ளு வரும், தோல் வரும், முடி வரும், அதெல்லாம் தெரியும். ஆனா இதுவரைக்கும் கொடுக்கல, இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். நானும் இந்த வருஷம் உதஹியாவில ஒரு பங்குதாரியாக ஆகுவேன். நேத்து ஒப்பமா இன்ஷா அல்லாஹ், நேத்து வை, நேத்து வை. இந்த வருஷம் கொடுக்க ஏழா போனாலும் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் கொடுப்பேன். எதெல்லாம் கேட்டோமோ பேசினோமோ ஓத்து வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய நியத்துக்களையும் எண்ணங்களையும் கபூல் செய்வானா. யாழ்ல எங்கட பாவங்களை, குற்றங்களை, தப்புகளை, தவறுகளை மன்னிப்பாயா, எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயா, உன்னுடைய கட்டளைகளை மனம் விரும்பி ஆசையோடு நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எவைகளை எல்லாம் நீ தடுத்திருக்கிறாயோ யா அல்லாஹ், அது எங்களுடைய நலவுக்குத்தான் என்று எண்ணி எங்களுடைய மனங்களை, மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி உன்னுடைய அந்த விலக்கல்களை முற்றுமுழுதாக விலகி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் வாங்குகிற கரங்களாக எங்களை மாற்றிவிடாமல், கொடுக்கும் கரங்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தருவாயாக. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.